Honorable Shanmugam Kukadasan, you have 7 minutes.
மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, இன்று நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள பணச்சலவை தடுப்புச் சட்ட திருத்தச் சட்டம் மூலம் நிதி பரிவர்த்தனை அறிக்கை திருத்தச் சட்டம் மூலம் ஆகியன குறித்த விவாதத்தில் எனது கருத்துக்களை எடுத்துரைக்க விளைகின்றேன். பணச்சலவை என்பது சட்டத்துக்கு புறம்பான வழிகளில் ஈட்டப்படும் கறுப்பு பணத்தை முறையான வணிகம் மற்றும் முதலீடுகள் மூலம் வெள்ளைப்பணமாக மாற்றும் ஒரு நடவடிக்கையாகும். கறுப்பு பணத்தை வெள்ளைப்பணமாக மாற்ற முனைவோர் 3 படிகளை கையாளுகின்றார்கள். முதலாவதாக, சட்டத்துக்கு புறம்பாக பெற்ற பணத்தை வைப்பக கணக்குகளிலோ அல்லது முறையான நிதியமைப்புகளிலோ சிறு சிறு தொகைகளாக உள்ளே செலுத்துதல். இரண்டாவதாக, பணத்தின் உண்மையான மூலத்தை கண்டறிய முடியாதவாறு அந்த பணத்தை பல வங்கிக் கணக்குகளுக்கு மாற்றுவது, வெளிநாடுகளுக்கு அனுப்புவது அல்லது பங்குகளில் முதலீடு செய்வது போன்ற சிக்கலான பணப்பறி பரிமாற்றங்களை செய்தல். மூன்றாவதாக, பல அடுக்கு பரிமாற்றங்களுக்கு பிறகு அந்த பணம் முற்றிலும் சட்ட அடிப்படையிலான வருமானம் போல காட்டி அதனை நிலக்கொள்வனவு அல்லது வணிகங்களில் முதலீடு செய்வது நமக்கு சொந்தமாக்கி கொள்ளுதல். இவற்றை தடுப்பதற்காக இங்கே முன்வைக்கப்பட்டுள்ள இந்த திருத்தங்கள் நிதி உலகில் ஏற்பட்டுள்ள புதுமையான மாற்றங்களை உள்வாங்கி குற்றவாளிகள் தப்புவதற்கான துவாரங்களை அடைக்கும் வழிவகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. எண்ணிய நாணயம் மற்றும் மெய்நிகர் சொத்து பரிமாற்றங்கள் இதுவரை போதிய கண்காணிப்புக்கு உள்ளாகாமல் இருந்தன. புதிய சட்ட திருத்தங்கள் இவற்றை நிதி புலனாய்வு பிரிவின்கள் கொண்டு வருகின்றன. நிறுவனங்களில் வரும் காயத்தில் இருக்கும் நபர்களை தாண்டி அவற்றிற்கு பின்னால் இருக்கும் உண்மையான பயனாளிகளை துல்லியமாக கண்டறியும் கட்டாய விதிமுறைகள் சேர்க்கப்பட்டுள்ளன. நிதி நடவடிக்கை பணிக்குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் சட்ட செயலாக்க அதிகாரங்கள் விரிவாக்கப்பட்டுள்ளன. வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் மற்றும் சட்ட வல்லுநர்கள் முதலியோர் ஐயத்துக்குரிய பெரிய பண பரிவர்த்தனைகளை அறிக்கை செய்வதற்கான முறைகள் மறுசீரமைக்கப்பட்டுள்ளன. 2026 ஆம் ஆண்டின் 60வது எண்ணிட்ட பணச்செலவை தடுப்பு சட்ட திருத்தமானது 2006 ஆம் ஆண்டின் 5வது எண் கொண்ட மூல பணச்செலவை சட்ட வரையறையை மாற்றியமைப்பதோடு புதிய விசாரணை வழிமுறைகளையும் அறிமுகப்படுத்துகின்றது. இந்த திருத்தச் சட்டமானது மூல சட்டத்தின் 3A என்னும் ஒரு புதிய பிரிவை சேர்க்கிறது. இது பணச்செலவை ஒரு தன்னாதிக்க குற்றமாக நிறுவுகிறது. மேலும், குறிப்பிட்ட ஒரு சொத்து சட்டத்துக்கு புறம்பான நடவடிக்கை மூலம் பெறப்பட்டது என்ற ஆதாரத்தின் அடிப்படையில் சுயாதீனமான குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய ஒப்புதல் அளிக்கிறது. இப்பிரிவானது சட்டத்துக்கு புறம்பான நடவடிக்கையின் வருவாய் என்ற சட்டமொழியை ஏதேனும் சட்டத்துக்கு புறம்பான நடவடிக்கையின் வருவாய் அல்லது அத்தகைய சொத்தின் ஏதேனும் பரிமாற்றம் விரிவுபடுத்துகின்றது. இதுபோன்ற சொத்துக்களை பயன்படுத்துதல், வாங்குதல், மாற்றுதல் அல்லது அவற்றின் உண்மையான உரிமைகளை பெறுதல் ஆகியவற்றை குற்றமாக்குகிறது. அத்தோடு இச்செயல்களுக்கு உடந்தையாக இருப்பவர்களுக்கும் அல்லது அறிவுரை வழங்குவவர்களுக்கும் பொறுப்பை நீடிக்கின்றது. இந்த திருத்த சட்ட மூலத்தின் 3 உபபிரிவு 1 5 ஆண்டுகளுக்குரியாத காலத்திற்கு என்ற சொற்றொடருக்கு பதிலாக ஒரு காலப்பகுதிக்கென மாற்றுவதன் மூலம் நீதிபதிகளுக்கு பரந்த உறுப்பு அளிக்கும் அதிகாரத்தை வழங்குகின்றது. மேலும், திருத்தச் சட்டத்தின் பிரிவுகள் 8, 9 மற்றும் 12 ஆகியன காவல்துறை உதவியச்சகத்தர் ASP தரத்துக்குரியாத ஒரு அதிகாரிக்கு நியமன ஐயத்தின் அடிப்படையில் சொத்துக்களை முடக்கும் ஆணையை பிறப்பிக்கும் அதிகாரத்தை வழங்குகின்றது. இந்த திருத்தமானது தொடக்க நிர்வாக முடக்க காலத்தை 7 நாட்களிலிருந்து 14 வேலை நாட்களாக நீடிக்கின்றது. மேலும், நீதிமன்றத்தால் விதிக்கப்படும் அதிகபட்ச முடக்க காலத்தை 2 ஆண்டுகளிலிருந்து 3 ஆண்டுகளாக உயர்த்துகிறது. திருத்த சட்டமானது பிரிவு 17C, D மற்றும் E ஆகிய பிரிவுகளை சேர்ப்பதன் மூலம் இரகசிய செயற்பாடுகள், மின்னணி கண்காணிப்பு மற்றும் கணினி அமைப்புகளுக்கான நேரடியானவர்கள் உள்ளிட்ட சிறப்பு உசாவல் முறைகளை பயன்படுத்த ஒப்புதல் அளிக்கிறது. அடுத்தாக, 2026 ஆம் ஆண்டின் 58வது எண் கொண்ட நிதி பரிவர்த்தனை அறிக்கைப்படுத்தல் திருத்த சட்டம் மூலமானது 2006 ஆம் ஆண்டின் 6வது எண்ணிட்டு சட்ட மூலத்தின் ஒழுங்குமுறை எல்லைகளை விரிவுபடுத்துவதோடு இணக்கப்பாட்டு ஆணைகளையும் அதிகரிக்கின்றது. இந்த திருத்தச் சட்டத்தின் 34 மற்றும் 35வது பிரிவுகள் மெய்நிகர் சொத்து சேவைகளை வழங்குபவர்களை இச்சட்ட வரம்புகளில் கொண்டு வருவதோடு எண்ணிய நாணய பரிமாற்றம், பாதுகாப்பு மற்றும் பரிமாற்ற சேவைகளை உள்ளடக்குகின்றன. மேலும், சட்டத்தரணிகள், கணக்காளர்கள், இரத்தினக்கல் வியாபாரிகள் உள்ளிட்ட பல வங்கிசார வணிகர்கள் மற்றும் தொழில்களில் இணக்கப்பாட்டு கடமைகளை விரிவுபடுத்துகின்றன. இந்த திருத்தச் சட்டத்தின் 21 மற்றும் 26 பிரிவுகள் நிதி புலனாய்வு பிரிவுக்கு ஆவணங்கள் மற்றும் விளக்கங்களை கோரவும், உசாவல்களை நடத்தவும், கணக்குகளை கண்காணிக்கவும், அறிக்கை செய்யவும், நிறுவனங்களுக்கு பணிக்கவும் பரந்த அதிகாரத்தை வழங்குகின்றன. மேலும், நிதி புலனாய்வு
அதிகாரிகள்
அதிகாரிகளுக்கு வளாகங்களுக்குள் நுழையவும், பதிவேடுகளை ஆய்வு செய்யவும் ஒப்புதல் அளிக்கின்றன. இந்த திருத்தமானது நிறுவனங்களுக்கும் அதிகாரிகளுக்கும் தமது நிறுவனங்களும் அவற்றின் அதிகாரிகளும் வாடிக்கையாளர்களுக்கு அவர்களது பரிவர்த்தனைகள் உசாவலில் உள்ளன என்று தெரியப்படுத்துவதை தடை செய்கின்றது. இவ்வாறான திருத்தங்கள் உள்ள பொழுதிலும் இந்த சட்ட மூலங்கள் பற்றி சில விமர்சனங்களும் உள்ளன. இந்த திருத்த சட்டங்கள் வணிகம் செய்வதற்கான எளிமை என்ற குறியீட்டு இலங்கையை பாதிக்கும் என்று முதலீட்டாளர்கள் கருதுகின்றார்கள். அந்த அதிகாரங்கள் அரசியல் எதிரிகளுக்கு எதிராக தவறாக பயன்படுத்தலாம் என்ற அச்சத்தை சிவில் சமூகத்தினர் தெரிவிக்கின்றனர். சட்டத்தரணிகள் மற்றும் கணக்காளர்கள் தங்கள் வாடிக்கையாளர் வாடிக்கையாளர்கள் தகவல்களை தன்னிச்சையாக முன்வைப்பது வாடிக்கையாளர் தொழில்முறை ரகசியம் என்பதற்கு எதிரானது என்று வாதாடுகின்றார்கள். மேற்படி விமர்சனங்களை மட்டுப்படுத்தி இந்த திருத்தச் சட்டங்களை வலுப்படுத்த பின்வரும் பரிந்துரைகளை நான் முன்வைக்கின்றேன். நிதி புலனாய்வு பிரிவானது எந்த சூழலில் தகவல்களை கோரலாம் என்பது குறித்து தெளிவான நெறிமுறைகளை வெளியிட வேண்டும். சட்டத்தரணிகள் மற்றும் தொழில் வல்லுநர்கள் தமது வாடிக்கையாளர்களது தனிப்பட்ட ரகசியத்தை பாதுகாக்கும் அதே வேளையில் குற்றங்களை தடுக்கும் சமநிலையான சட்டப்பிரிவுகள் சேர்க்கப்பட வேண்டும். இந்த சட்டத்தை செயல்படுத்துவதில் ஏதேனும் தவறுகள் நடக்கின்றதா என்பதை கண்காணிக்க ஒரு சுதந்திரமான மேற்பார்வை குழுவை அமைக்க வேண்டும். சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு இந்த விதிகளை செயற்படுத்துதல் கூடுதல் கால அவகாசம் மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை அரசு வழங்க வேண்டும். மாண்புமிகு ஆய்வுத் தலைவர் அவர்களே, பன்னாட்டு நிதியமைப்புகளின் நம்பகத்தன்மையை நாம் இழந்துவிட்டால் அதன் விளைவுகள் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் பாதிக்கும். எனவே இங்கு முன்வைக்கப்பட்டுள்ள பரிந்துரைகளை ஏற்று இந்த திருத்தச் சட்டம் உங்களை நிறைவேற்றுவது நாட்டின் எதிர்காலத்துக்கு உகந்தது என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி.